இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற தலைப்பு, கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடுகிறவர்கள் யார் என்கிறதை பற்றி நாம் சிந்திப்போம். கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு ஏழாம் அதிகாரம் 24-27 வரை.
பெருமழை சொல்லி பெருவள்ள வந்து காசு அடித்து அந்த வீட்டின் மோதியும் அது விடவில்லை. ஏனென்றால் அது கண்களின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்யாதிருப்பன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொல்லி பெருவள்ள வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதிய போது அது விழுந்தது கொண்டு ஒரு அழிந்தது
என்ற. இங்கு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடுகிற மனுஷன், மணலின் மேல் அஸ்திபாரம் போடுகிற மனுஷன். கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடுகிற மனுஷனை ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் புத்தி உள்ள மனிதன். அப்போ புத்தி உள்ள மனிதர்கள் எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் அல்லது சியோனில் இருக்கிற மூளைக்கல்லின் மேல் அஸ்திபாரம் போட்டு காற்று மழைக்கும் அஞ்சாதபடி, அப்படின்னா சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தீங்குகளுக்கும் பயப்படாதபடி கிறிஸ்துவருக்குள் மிகவும் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்படி தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அல்லது கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அவைகளை நம்பி அவைகளின்படி வாழ்கிறவன் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அவன் சோதனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என்ன வந்தாலும் கலங்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் சொன்ன வார்த்தைகளை விட்டு மனுஷனுடைய வார்த்தைகளை பின்பற்றி அல்லது சபையினுடைய உபதேசங்களை பின்பற்றி வேற உபதேசங்களை பின்பற்றி தேவனை விட்டு விலகி போகிறவர்கள் மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு சமமாக இருக்கிறார்கள். அவர்கள் புத்தி இல்லாத மனிதர்கள். இப்போ புத்தி உள்ள மனிதன், புத்தி இல்லாத மனிதன். அப்போ அந்த புத்தி இல்லாத மனிதன் மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு அவன் வாழ்ந்துட்டுருப்பான் என்ன ஆகுது? காற்று மழை அப்படின்னா துன்பம் கஷ்டம் சோதனை வரும்பொழுது அந்த வீடு முழுவதுமாக இடிந்து விடுகிறது. அப்போ ஒரு மனுஷன்தான் அந்த வீட்டை கட்டுறான், ஆனால் அந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, வேறு யாராவது நம்பி வந்தவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாருமே அழிஞ்சு போகிறாங்க. அதுதான் அப்போ ஒரு மனிதனால் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின ஒரு மனிதனால் ஒரு குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. அதே மாதிரி மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டினால அல்லது புத்தி இல்லாத மனிதன் கட்டின வீட்டினால ஒரு குடும்பம் முழுவதும் அழிந்து போகிறது. அதனால் நாம் வந்து புத்தி உள்ள மனிதனைப் போல கண்மலையின் மேல் வீட்டை கட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி நடக்கும்போது நாம் பயப்படாமல் கலங்காமல் இருந்து நாம் குடும்பம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். எசேக்கியேல் 13-ம் அதிகாரம் 10-16 வரை வாசிப்போம். எசேக்கியேல் 13-16
இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போட்டுகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சான்றை அதற்கு பூசுகிறார்கள். சாரமில்லாத சான்றை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருமழை பெருகிற மழை பெய்யும், மகா கல்மழையே நீ சொறிவாய், கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும். இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா? ஆகியாலையும் உக்கிரகத்திலே கொடிய புசல் காற்றை எழுவி அடிக்க பண்ணுவேன். என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்த பெரும் கல்மழையும் சொரியும் என்று கர்த்தரே ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாமி பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திபாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழப்பண்ணுவேன். உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்படி சுவரிலும் அதற்கு சாரமில்லாத சாந்தி பூசினவர்களிலும் நான் என் உக்கரத்தை தீர்த்து கொண்டு சுவரும் இல்லை அதற்கு சாந்தி பூசினவர்களும் இல்லை எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனங்களை காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசனங்கள் இல்லாமல் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்.
போதும், இங்கே சமாதானம் சமாதானம் சொல்லி கள்ளத்தீர்க்க தரிசிகள் பேசுனாங்கன்னா அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்ன அர்த்தமாக நம்ம பார்க்குறோம், சமாதானம் சமாதானம் சொல்லி கள்ளத்தீர்க்க தரிசிகள் தேவ ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். அப்படி வஞ்சிக்கும் போது அவர்கள் என்ன காரியத்தை செய்கிறார்கள், சாரம் இல்லாத சாந்து பூசுகிறார்கள். மண்ணினால சுவரை வைக்கிறான், ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், மற்றவன் சாரம் இல்லாத சாந்தை அதற்கு பூசுகிறான். மண் சுவரை வச்சு கட்டினா எந்த நாளைக்கு எத்தனை நாளைக்கு வரும்? அப்போ சமாதானம் சமாதானம் சொல்றவன் எல்லாருமே மண் சுவரை வைக்கிறான், அதற்கு சாரம் இல்லாத சாந்தை பூசுகிறான். இப்படி பூசி வரும்போது சோதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த மண் சுவர் இடிஞ்சு விழுகுது, அந்த சாரம் இல்லாமல் சாந்தும் கீழே விழுகுது. கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பூசினவனும் இல்லை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவனும் இல்லை, எல்லாரும் ஓடி போவார்கள் அல்லது தேவனுடைய நியாயத்திற்கு அடிமையாவார்கள். அப்படியாக சமாதானம் சமாதானம் சொல்லி எங்கேயாவது எந்த சபையிலேயாவது சமாதானம் சொல்கிறாங்க, தீர்க்கு தரிசனம் சொல்கிறாங்க, குறி சொல்கிறாங்க அப்படின்ட்டு சமாதானத்தை தேடி 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 ஓடி எல்லாருடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மணல் மேல் கட்டப்பட்ட வீடாக அது இடிந்து விழுகிறது. 14 வசனம், அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திபாரம் திறந்து கிடக்கும்படி அது தரையிலே இழ பண்ணுவேன். அஸ்திபாரம் வெளியே தெரியுது அப்படின்னா அவனுடைய நம்பிக்கை என்னங்கிறது வெளியில் தெரியுது. அவன் இவ்வளவு நாள் என்னத்தை மேலே நம்பிக்கை வச்சுருந்தான் அப்படிங்கிற நம்பிக்கை ஆண்டவர் வெளியில் தெரியும்படியாக வச்சுருக்கார். அப்படின்னு பணத்தின் மேலே வச்சுருக்கிறான், பொருளின் மேலே வச்சுருக்கிறான், அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்தின் மேலே அவன் நம்பிக்கையை வச்சுருக்கிறான். அந்த நம்பிக்கையை வச்சுருக்கிறதான் அஸ்திபாரம். இப்போ நம்ம கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் நம்ம கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம். கிறிஸ்துவை இல்லாமல் வேறு ஏதாவது காரியத்தின் மேலே அஸ்திபாரம் போட்டு வச்சுருந்தா அதுதான் நம்ம நம்பிக்கை. அப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் பொழுது சுவரும் இல்லை அதுக்கு சாந்து பூசினவனும் இல்லை, எல்லாம் இடிந்து விழுகிறது, கடைசியில் அஸ்திபாரம் திறந்து கிடக்கிறது. அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் எதை நம்பியிருந்தானோ அந்த நம்பிக்கை எல்லாருக்கு முன்பாக அது வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. அப்படியாக தேவனுடைய வார்த்தையிலே பொய்யான வார்த்தைகளை சொல்லி சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறவர்கள் மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டிலே குடியிருக்கிறதுக்கு சமானமாக இருக்கிறார்கள். யோபு 4:19-21, யோபு 4:19-21 போதும், புழுதியில் அஸ்திபாரம் போட்டு தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இந்த பூமிக்குரிய காரியங்களில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளிலே வாசம் பண்ணி அப்படின்னா எல்லாம் அழிஞ்சு போகிற காரியத்தில் தான் அவங்க குடியிருக்கிறாங்க. பொட்டுப்பூச்சினால் அரிக்கப்படுகிறவன் மேல், அப்படின்னா பொட்டுப்பூச்சினா நம்ம காசு நிறைய வச்சுருந்தோம்னா போதும், நிறைய ஆளுங்க நம்மளை கூடிடுவாங்க. எப்படி வந்து தேன் இருந்ததுன்னா அந்த தேனை சுற்றி வந்து நிறைய தேன் பூச்சி வந்து சுற்றிகிட்டு இருக்கோம். அப்படி நம்மகிட்ட காசு இருந்ததுன்னா நிறைய நண்பர்கள் சுற்றுவாங்க, பொட்டுப்பூச்சி அரிக்கிறமான அரிச்சிட்ருப்பாங்க, இது வாங்கணும் அது வாங்கணும், இதுக்கு காசு வேணும் அதுக்கு காசு வேணும், என்ன படிக்க போகிறேன், காசு இல்லைன்னா இருக்கிற கஞ்சியை கூடையை குடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு தோத்திரம் பண்ணிட்டு படுத்துடுவான். அப்படி காசு இருந்துச்சுன்னா எனக்கு அது வேணும், இங்கே போகணும் அங்கே போனீங்க அதான் பொட்டுப்பூச்சி அரிக்கிறது போல இருக்கிறது. அப்படி இருக்கிறவன் மேல் நம்பிக்கை வைப்பது எப்படி? நிறைய பேர் புழுதியில் அஸ்திவாரம் போடுவாங்க, புழுதியில் வீட்டை கட்டுவாங்க, கடைசியில் அந்த புழுதியிலேயே அவங்க பேர் எழுதி வச்சுக்குவாங்க. இறைமையால் இருக்குது, புழுதியிலே அவருடைய பெயர் எழுதப்படும். அப்படி புழுதியில் அஸ்திவாரம் போட்டு புழுதியில் மண் வீட்டை கட்டி அவன் புழுதியிலேயே வந்து அவன் பேர் எழுதி வச்சுருவான். நான் நினைக்கிறேன் இறைமையை 17 வரும்னு நினைக்கிறது. அப்படியாக அந்த அவருடைய மேன்மை போய்விடும் அல்லவா? அந்த புழுதியில் அஸ்திவாரம் போட்ட வீட்டுக்கு மழை வந்தால் எப்படி இருக்கும்? எல்லாம் அழிஞ்சு போயிடும், வீடு கம்ப்ளீட்டாக காலி ஆயிடும், அஸ்திவாரம் போயிடும். புழுதியில் அஸ்திவாரம் போட்டால் வீடும் போகும், அஸ்திவாரம் போகும். அப்படியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்கிறவன், கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடுகிறவன், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டு போட்டு வேற உலகத்தில் இருக்கிற எந்த நம்பிக்கையை வச்சிருந்தாலும் அவன் புழுதியிலே அஸ்திவாரம் போடுகிறான், அல்லது மணலின் மேல் அஸ்திவாரம் போடுகிறான். அவனுடைய வீடும் அழியும், அவனுடைய ஆஸ்தியும் அழியும், அவனுடைய எல்லா இதும் அழியும், அவருடைய மேன்மையை அழிந்து போகும், ஞானம் அடையாமல் சாகிறார்களே. இங்கே நம் மத்தையில் வாசித்தா புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடுகிறான். இப்போவும் இங்கே புழுதியில் அஸ்திவாரம் போடுகிறத பற்றி ஆண்டவர் சொல்லும்போது ஞானம் இல்லாமல் சாகிறார்களே, புத்தி இல்லாமல் சாகிறான். அப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும், ஆனால் புத்தியுள்ள மனிதனாக வாழ வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்பி, தேவன் மேல் நம்பிக்கை வைத்து, தேவன் கொடுக்குற காரியங்களை வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் மரிக்கும் பொழுது நாம் புத்தியுள்ள மனிதர்களாக இருந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் பிழைத்திருப்போம். அல்லது அதை விட்டு போட்டு புழுவியில் அஸ்திபாரம் போட்டு நிறைய பணத்தை சேர்த்து, நிறைய செல்வங்களை சேர்த்து, பெயரையும் புகழையும் சேர்த்து எல்லாம் பண்ணி இருந்து கம்ப்ளீட்டாக ஒரு மிருகத்தை போல செத்தா, ஞானம் இல்லாமல் செத்தா, அவனுடைய பெயர் பூமியில் அழிக்கப்படும், பல்லவத்தில் அவனுடைய பெயரே வரவே வராது. அப்படியாக புழுதியில் அஸ்திபாரம் போடுகிற மனுஷர்கள் ஞானம் இல்லாமல் சாகிறார்கள். ஆ வாசிப்போம். ஏன்னா புழுதியில் எழுத பண்ணா புழுதியில் தான் வீடு கட்டி இருக்கிறான். புழுதியில் எழுதுறதுக்கு அங்க வந்து கண்மலையில் வீட்டை கட்டியிருந்தான்னா கண்மலையில் எழுதுவான். இங்க கண்மலையில் எழுத முடியல, காரணம் வீடே வந்து புழுதியில் தான் கட்டி இருக்கிறான். அப்ப புழுதியில் கட்டி இருக்கும் போது புழுதியில் தான் எழுத முடியும், வேற வழி இல்லை. அப்போ அந்த வீடு இடியும் போது அவன் எழுதின பேரும் அழிஞ்சு போகும், அவனுடைய மகிமையும் அழிஞ்சு போகும், எல்லாம் அழிஞ்சு போகும். அதனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவையின்படி நடக்கிறவர்கள், கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டவர்கள், தேவனை விட்டு மாம்சத்தை தன் புயப்பலமாக்கி கொண்டு மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து தேவனை விட்டு அகன்று போகிறவர்கள், அல்லது நித்திய ஜீவ வார்த்தையை விட்டு அகன்று போகிறவர்கள் புழுதியில் வீட்டை கட்டி புழுதியில் தங்களுடைய பெயரை எழுதி வைத்து அவர்கள் இந்த பூமியோடு அவருடைய வாழ்க்கை முடிகிறது. அவர்கள் புத்தி இல்லாமல் சாகிறார்கள், ஞானம் இல்லாமல் சாகிறார்கள். யோபு 22:15-19 யோபு 22:15-19 யோபு 22:15-19
அக்கிரமமானது பூர்வத்தில் நடந்த மாற்றத்தை கவனித்து பார்த்தீரோ? காலம் வரும்னே அவர்கள் வாடி போனார்கள், அவர்களுடைய அஸ்பாரத்தின் வெள்ளம் பிறந்தது. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும் சர்வவல்லவராக எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக, எங்கள் நிலைமையை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு நீதியானதையோ அக்னி பட்சித்தது என்பதையோ நீதிமன்றம் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள்.
போதும், இங்கே துன்மார்க்கருடைய ஆலோசனை நம்ம ஒன்னா சங்கீதத்தில் வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அங்கே துன்மார்க்கருடைய ஆலோசனை வருது. துன்மார்க்கருடைய ஆலோசனை எப்படி? துன்மார்க்க பக்கத்தில் உட்கார, பரியாசக்காரன் உட்கார மாதிரி உட்கார மாட்டான். அவன் காதில் வந்து குசுகுசுன்னு அவன் ஆலோசனை சொல்லிட்டு போயிடுவான். என்ன ஆலோசனை சொல்கிறான்? காலம் வரும் முன்னே வாடி போனார்கள். அப்படின்னா சூரியன் கடும் வெயிலுடன் உதிக்கும் போது அரிசிரவான் அவன் புவை போல பூத்து அந்த பூ வந்து வெயிலுடைய தாக்கத்தில் வாடி போகுது. அப்படின்னா சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது அந்த ஐஸ்வரவானுடைய மகிமை வாடி போகுது. காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு ஆண்டவர் வச்சுருக்காரு. எப்படின்னா மனுஷனுக்கு இன்றைக்கி 70 வருஷம் ஆண்டவர் வச்சுருக்காரு. அதுக்கு முன்னால் அக்கிரம மாந்தர் அப்படின்னா தேவனுடைய கற்பனையில் மீறி மீறி நடக்கிறவங்க எல்லாருமே காலத்துக்கு முன்னாலேயே வாடி போவாங்க. அந்த வாடி போனவனுடைய முகம் தெரியும். அப்படின்னு நிறைய சொத்து இருக்கும், ஆசா பாசங்கள் நிறைய அனுபவித்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாலேயே முகம் வாடி போயிடும். எல்லோரும் கேட்பாங்க, ஏன் இப்படி இழைச்சி போயிட்டேன்னு. அங்கே வந்து தேவனுடைய வார்த்தை இல்லை. தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் முகம் சந்தோஷமாக இருக்கும். அப்படியாக தேவனுடைய வார்த்தை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை சொத்து சுகம் சேர்த்து வச்சிருந்தாலும் அது காலத்துக்கு முன்னே வாடி போகும். அவருடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. அப்படின்னா என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, என்னென்னமோ திட்டங்கள் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் உடஞ்சி அவன் எண்ணத்தின் மேலே நம்பிக்கை வச்சுருந்தானோ அந்த அஸ்திபாரத்தின் மேலே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு கடந்து போகும். தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையினால் நிரப்பியிருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகுகிறோம். இதுதான் துன்மார்க்குடைய ஆலோசனை. சொத்து எல்லாத்துக்கும் தான்ப்பா கிடைக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு தான் கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. பாவியிருந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. லஞ்சம் வாங்கினா ஆசீர்வதிக்கிறாரு. பார், அந்த வீட்டுக்காரனை பாரு, பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, எல்லோரும் நம்மளை மாதிரி தான் இருக்காங்க. அப்போ நம்ம மட்டும் ஆண்டவரை தேடணும்? எல்லாத்துக்கும் போகிறது நம்மளுக்கு நடக்குது. நம்ம ஞானமாக வேலை செஞ்சு மற்றவனை ஏமாத்தினா நம்ம சீக்கிரம் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எங்கள் வீட்டை நன்மையினால் நிரப்பியிருக்காரு, அதனால் நாங்கள் ஆண்டவரை தேடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சர்வ வல்லவரால் எங்களுக்கு என்ன ஆகும்? நான் சம்பாதிக்கிறேன், ஆண்டவரா இதுக்கு பொறுப்பு. நான் என்னுடைய புத்தியை வச்சு யாரை ஏமாற்றணும், எங்கே எந்த பொய்யை சொல்லணும், அப்படி இப்படிங்கிறத பற்றி நான் தான் செய்கிறேன். அதனால் கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. எல்லா மனுஷனும் இப்படி தான் பிழைக்கிறான். உலகம்னா இப்படி தான் இருக்கும். அதான் நான் அந்த மாதிரி தான் நாம் வாழ முடியும். அப்படி நாம் வாழாமல் இருந்தால் நம்ம பிச்சைக்காரன் ஆயிடுவோம். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி காரியங்களை செஞ்சால் தான் இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியும் அப்படின்ட்டு யார்கிட்ட சொல்லுவான்? நீதிமான்கிட்ட சொல்லுவான். ஏப்பா போய் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி, ஏமாற்ற வேண்டிய இடத்துல ஏமாற்று, அப்போ தான் நம்ம வாழ முடியும். இல்லாட்டின்னா நாம் படுக்கிறதுக்கு கூட தலை வச்சு படுக்கிறதுக்கு கூட அந்த பூமியில் இடம் இருக்காது. அதனால் நிறைய சேர்த்து வை, அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்ட்டு அவன் அடிக்கடி நம்மகிட்ட வந்து ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பான். 18 ஆவியால் துன்மார்க்கின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக. அப்போ நீதிமான் என்ன சொல்லுவான்? கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார், கர்த்தர் நம்மளுக்கு தேவையானதை கொடுப்பார், மனுஷன் சொல்கிறது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழுவதும் நம்பிக்கையாக இருப்பான். 19 எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு மீதியானதையோ அக்னி பற்றுவது என்பதை நீதிமான் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். பாருங்கள், அங்கே தான் தெரியுது நீதிமானுடைய நிலைமை நிர்மூலம் ஆகலை. ஆனால் துன்மார்க்கு இருக்கிறது எல்லாத்தையும் என்னாச்சு? அக்னி பற்றியது போட்டுருச்சு. நியாய தீர்ப்பு வந்து மொத்தத்தையும் எல்லாம் சாப்பிட்டுருச்சு. எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா போதும், இங்கே ஆஸ்பத்திரி கொண்டு போனால் இதுக்கு 5 லட்சம் வேணும்பா, அது முடியலன்னா இன்னொரு ஆஸ்பத்திரி போனால் 10 லட்சம் வேணும்பா, ஐயோ பேச முடியலையே இந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு என்ன பண்ணுமா, உடனே அமெரிக்கா கொண்டு போகணும்பா, அப்படியே போய் போய் பார்த்தீங்கன்னா அவன் சொத்து எல்லாமே முடிஞ்சிடும், ஒன்றுமே இருக்காது. கடைசியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அப்படி தேவனை விட்டு விலகுனா தேவன் செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான். கிறிஸ்தவங்களில் எத்தனையோ பேர் பெரிய பெரிய பணக்காரங்க இருந்தாங்க. இந்த மாதிரி ஆண்டவரை விட்டு போட்டு மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து பூமியில் அலங்காரங்களை செஞ்சு போய் போய் கடைசியில் ஆக்சிடென்ட் ஆகி பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு? நீ நேராக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வா, அப்போ தான் நீ வந்து உனது பதிவு பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்படி எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி இருந்தாலும் கடைசியில் அரசாங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சாதாரண ஆளுகளோட படுத்து தான் எந்திரிச்சு வர வேண்டியதாக இருக்குது. அப்படி அநேக கிறிஸ்தவர்களுக்கு நடந்திருக்கு, பிரபலமான கிறிஸ்தவர்களுக்கும் அப்படி நடந்திருக்குது. அப்போ தேவனை நம்பினால் தேவன் நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் கட்டளையிட மாட்டார். அப்படி கட்டளையிட்டாலும் தேவன் அற்புதமாக அதிலிருந்து விடுதலை ஆக்குவார். அதனால் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை சில சமயம் மற்றவனும் சொல்லுவான், சில சமயம் நம்முடைய மனசாட்சியே நம்மளுக்கு விரோதமாக சாட்சியிடும். அப்படி மற்றவங்க சொன்னாலும் சரி, நம்ம மனசாட்சி நம்மளுக்கு விரோதமாக சாட்சியிட்டாலும் சரி, அதை நம்ம நம்பக்கூடாது. கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். மீகா எழுதின புஸ்தகம் 1 மீகா எழுதின புஸ்தகம் 1:5-7. போகும். அப்போ யாக்கோபுடைய மீறுதலுக்கு காரணம் என்னன்னா சமரியா. சமரியானா 10 இந்த 10 பாவத்தினால தேவனுடைய நியாய தீர்ப்பு வருது. அப்போ யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன? எருசலேம் அல்லவா? அப்போ 10 2 ஆண்டவர் தனித்தனியாக பிரிக்கிறாருங்க. சமரியாவினுடைய பாவம் வேற, எருசலேமுடைய பாவம் வேற. இங்கே வந்து சமரியாவை மண்மேடும் திராட்சை செடியிற நடுகிற நிலமும் ஆக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழ பண்ணி அதன் அஸ்துபாரங்களை திறந்து வைப்பேன். சமரியானா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மதம். கிறிஸ்தவ மதத்துக்கு பேர் தான் சமரியா, இஸ்ரவேல், எப்ராஹிம், இப்படி பல பேர் இருக்குது. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய மூல உபதேசம் பார்த்தீங்கன்னா பைபிள் அங்கங்கே ஒவ்வொரு வசனங்களை பொறுக்கி பொறுக்கி இதுதான் அஸ்திபாரம்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க. அந்த வந்து கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம் அல்ல, அது வந்து இவங்களாகவே பல இடங்கள்லேருந்து வசனத்தை பொறுக்கி பொறுக்கி தங்களுக்கு சாதகமான வசனங்களை எடுத்து வைத்து கொண்டு அதை அஸ்திபாரம்னு சொல்கிறாங்க. அந்த அஸ்திபாரத்தில் மனம் திரும்புதலுங்கிற வார்த்தை இல்லை. இப்போ மனம் திரும்பாமல் தேவனுடைய எந்த ஆசீர்வாதத்தையும் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் வந்து மனம் திரும்புதலை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புறது இல்லை, ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா உடனே அவன் மனம் திரும்பியாச்சு, அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. அப்படியாக சமரியாவினுடைய அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன் அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தினுடைய மூல உபதேசங்களை அல்லது அவர்களுடைய அஸ்திபாரம் எதில் இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் வெளிப்படையாக கொண்டு வருகிறார். 7 அதன் சொரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும், அதன் பணயங்கள் எல்லாம் அக்கினியினால் எரித்து போடப்படும். எப்படி கிறிஸ்தவ மதத்தில் வந்து சபைகளை உருவாக்கி எப்படி வளர்ந்தாங்களோ அதே மாதிரி அது இல்லாமல் போகும். இன்றைக்கி வெளிநாடுகள்லேருந்து நிறைய பணம் வாங்குகிறாங்க, ஏழைப்பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி 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 அது ஏழைப்பிள்ளைகளை கவனிக்காமல் விட்டு இவங்க பணத்தை மேலே பணத்தை வச்சு இவங்க வீட்டுக்கு மேலே வீட்டை கட்டி இவங்க சொத்து சேர்த்து அப்படி தான் இன்றைக்கி வந்து உலகத்தினுடைய பல பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறது எல்லாமே எப்படி அந்த பணத்தை சம்பாதிச்சாங்களோ அதே மாதிரி திரும்பவும் அது வேசி பணயமாக போகும். அப்படியாக எப்படி வந்து ஆண்டவர் பேரை சொல்லி யூதாஸ் வந்து காட்டி கொடுத்து காசை வாங்கினான், காசை வாங்கினதுக்கப்புறம் அந்த காசை கொண்டு என்ன பண்ணான், தேவாலயத்தில் கொண்டு வீசி எழுந்துட்டான், செத்தும் போயிட்டான். அப்போ ஆண்டவர் பேரை சொல்லி வாங்கினா ஆண்டவர் பேர் இருக்கிற இடத்துலேயே கொண்டு போய் அது வீசி எறிஞ்சு அவன் செத்து போயிட்டான். அப்படி இன்னைக்கு ஆண்டவர் பேரை சொல்லி எல்லாரும் காசை வாங்குறாங்க, திருப்பி அந்த காசை கொண்டு போய் தேவாலயத்தில் எரிஞ்சு அவர்கள் ஆத்மாவிலும் சாகிறார்கள், கொஞ்ச நாள் ஆகும்போது எழுத்தின்படியும் சாகிறார்கள். 1 3:3. ஒன்று கொரிந்தியர் 3 10 15 வரை.
எனக்கு அழிக்கப்பட்ட தேவக்கிரியின்படிய புத்தியுள்ள சிப்பாசிராஜியனைப் போல அஸ்திபாரம் போடப்பட்டேன், அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதிமேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதிமேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமையில் இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனால் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விளையாடு பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நானானது அது விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனும் ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் கட்டப்பட்டு தப்பினது போல இருக்கும்.
ஆ, போதும். இங்கு அஸ்திபாரத்தின் மேல பல காரியங்களை பண்றாங்க. அப்படின்னா அஸ்திபாரங்கிறது போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் யாருனாலையும் போட முடியாது. அப்போ மொத்தம் ஒரே ஒரு அஸ்திபாரம் தான் இருக்குது, அது கிறிஸ்துவனுடைய அஸ்திபாரம். அதுக்கு கிறிஸ்து தான் மூலக்கல்லாக இருக்கார். அப்படின்னா கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம் தான் அந்த அஸ்திபாரம். அப்போ அந்த அஸ்திபாரத்தின் மேலே என்ன பண்ணுறான் அப்போஸ்தலர் பவுல், என்ன சொல்கிறாரு? எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபியினாலே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். அப்போ புத்தி உள்ள மனிதன், புத்தி இல்லாத மனிதன்னு நாம் மத்தையில் பார்க்குறோம். அங்கே புத்தி உள்ள மனிதனை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அப்போ கட்டுகிறான் வேறொருவன், அவனவன் தன் அதன் மேல் என்ன விதமாக கட்டுகிறான் என்று பார்க்க கடவன்.
அப்போ
பார்க்க கடவன். அப்போ எல்லாருமே கிறிஸ்துவனுடைய அஸ்திபாரத்தில் தான் இருக்காங்க. அப்போஸ்தலனாய் பவுல் வந்து சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டார். நாமெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த அஸ்திபாரத்தில் கட்டுறோம் நாம. அப்போ நாம் என்ன மாதிரி கட்டுறாங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து எப்படி மரத்தை வச்சு கட்டுறோமா, அல்லது செங்கலை வச்சு கட்டுறோமா, அல்லது கருங்கல்லை வச்சு கட்டுறோமா, அல்லது விளைவில் இருந்த பொண்ணு, வெள்ளி, இந்த மாதிரி பொருள்களை வச்சு கட்டுறாமா அப்படிங்கிறத அவங்கவுங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அதன் மேலே வச்சு கட்டலாம். அப்படி கட்டும்போது என் மனசு எப்படிப்பட்ட காரியங்களை வச்சு கட்டுறானா, பொன், வெள்ளி, விளையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை வச்சு மனசை கட்டுறான். அப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கிறிஸ்துவனுடைய அஸ்திபாரத்தின் மேலே தன்னுடைய நற்கிரியிலே நிரூபிப்பதற்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இவைகளை செய்கிறான். இப்படி செய்யும்போது கடைசியாக என்ன ஆகுது, ஆண்டவர் வந்து சோதித்து பார்க்குறாரு. எப்படி சோதித்து பார்க்குறாரு, அக்னியை அனுப்பி சோதித்து பார்க்குறாரு. இந்த அக்னி எங்கிருந்து வருது, அக்னியை மொத்தமாக ஆண்டவர் கொளுத்திடுறாரா, இல்லை எப்படி எங்கிருந்து அக்னி வருது? அது பலிபீடத்துக்கிட்ட அக்னி இருக்குது. ஆனா இங்க வந்து ஒவ்வொருத்தருடைய அஸ்திபாரத்தை எப்படி அந்த அக்னி வந்து பரிசோதிக்குது, இந்த அக்னி அதான் பரிசோதிக்குது. இந்த அக்னி எங்கிருந்து வருது, இப்போ அதான் கேள்வி. இல்லை, மத்தேயு 16 16-18
16-18
அக்னி பாதாளத்துல வருது. பாதாள அக்னி எப்படி இருக்கும்,
எரிஞ்சிட்டு
இருக்கும். அந்த அக்னி எப்படிப்பட்ட அக்னியா இருக்கும், பாதாளங்கிறது நம்முடைய இருதயம். கரெக்டு. ஆனால் அந்த அக்னியுடைய வேகம் எப்படிங்கிறது புரியணும்னா அது அவங்கவுங்க புரியலாம். பாதாளங்கிறது நம்முடைய இருதயம். இருதயத்தில் நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா, ஆண்டவர் குரோதம் ஏதாவது செஞ்சிட்டோம்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்முடைய இருதயத்தில் வாதிக்கும். அப்போ அந்த வேதனை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படின்னா தீ எரியும் போது அந்த அனலில் நம்முடைய கை இருந்தால் எப்படி சுடுமோ அந்த மாதிரி இருக்கும். நேராகவும் அக்னி தொடாது, அதுலேருந்து விலகியும் போக முடியாது. அந்த அனல்லையே இருந்துக்கிட்டு அப்படியே அந்த வேதனையை சகிக்க வேண்டியதாக இருக்கும். கையும் வேகாது, அது பக்கத்து எழுந்து தள்ளியும் போக முடியாது. அந்த இருதயத்தில் அப்படியே அந்த அனல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். உன்னத பாட்டில் இருக்கு இருதயத்தில் எப்படி அந்த அக்னி எரியும். ஆமாம், உன்னத பாட்டில் இருக்கு. நேசம் வந்து நேச வைராக்கியம். ஆமாம், பாதாளத்திலும் வலியுது. அந்த பாதாள அக்னியை விட மிகவும் கொடியுது. அதே மாதிரி நேச வைராக்கியம் அதே மாதிரி தான். அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாலும் அதே வேதனை வரும். அப்போ இது வரும்போது என்ன ஆகுனா, என்னென்ன நாம் கட்டியிருக்கிறோமோ எல்லாத்தையும் வேக வச்சிடும். வேக வச்சதுக்கு அப்புறம் வெள்ளி பொன்னு இதெல்லாம் வந்து உருமாறி அப்படியே அங்கங்கே நிற்கும். வைக்கோல் வெந்து போயிடும், மரமும் வெந்து போயிடும், கல் வேகாது. கல் தீப்பட்டா என்ன ஆகும்? ஆமாம், வெடிச்சிடும்.
ஆ,
அந்த மாதிரி அக்னி ஜுவாலியா இருக்கும். இந்த அக்னி ஜுவாலை நம்ம போட்டிருக்கிற அஸ்திபாரத்தில் என்னென்ன வச்சுருக்காங்கிறத அதை பரிசோதிக்கும். அப்படின்னா பாதாளத்திலிருந்து அக்னி வந்து தான் பரிசோதிக்குது. பாதாளத்தில் இருக்கிற அக்னி இதுதான் இருக்கும். இந்த மாதிரி அக்னி இருதயத்தில் எரியும் போது அதை தாங்க முடியாமல் தான் நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. எரியும் போது தாங்க முடியாமல் தான் செத்து போயிடுறாங்க நிறைய பேர். ஆமாம், மனசு போராட்டத்தில் வெளியில் எரியறதை விட உள்ளே எரியறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குத்திட்டே இருக்கும், எப்பவுமே வாதிச்சுட்டே இருக்கும். அது வந்து அக்னி வந்து தணல் வந்து ரொம்ப சூடாக இருக்கும், அது ரொம்ப மன வேதனையாக இருக்கும். கல்லை போல வாதிச்சது. ஆனால் இதில் வந்து ஒரு ஆள் வந்து நம்மளை சிநேகிச்சுட்டு விட்டுட்டு போனாலும் சரி, அல்லது நம்ம ஒரு ஆளுக்கு விரோதமாக ஒரு தப்பு பண்ணிட்டாலும் சரி, இப்போ ஒருத்த வந்து ஒரு ஆள் கொலை பண்ணிட்டு தலைமறைவாக இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய இருதயம் அந்த அக்னி தளர்னால அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ, நம்ம அப்பாவிய ஒரு மனுஷனை கொண்டுட்டோமே, இந்த மாதிரி தப்பை நாம் செஞ்சிட்டோமே, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு அது தேடி தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். அப்படி வெந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும்? நானே தான் சாகணும் அப்படின்னு தான் அவன் மரணத்தை தேடிக்கிறான். அப்படியாக நம்முடைய இருதயத்தில் நாம் என்ன அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம், என்னத்தை வச்சு கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்முடைய பாதாளத்தில் இருக்கிற அக்னியே வந்து அது வந்து பரிசோதிக்குது. அப்போ கல்லை வச்சுருந்தோம்னா அந்த கல் வந்து வெடித்து செதறது. வெள்ளி பொன் வச்சுருந்தா அது உருமாற்றம் அடைஞ்சு வேறு நிலைமையில் வந்து நிற்கும். மரம் புல் வைக்கோல்னா எல்லாம் கருகி போயிடும். அப்படியாக இன்றைக்கி வந்து நம்முடைய அஸ்திபாரம் எப்படிப்பட்டது என்கிறதை நம்முடைய இருதயத்தில் இருந்த அக்னியை வந்து ஒவ்வொன்றையும் பரிசோதிக்குது. அப்படி எல்லாம் வந்து போச்சுனா கூட அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா அஸ்திபாரம் சரியாக இருந்ததுன்னா அவன் ரட்சிக்கப்படுவான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஸ்திபாரமும் கூட வெந்து போயிடும். அதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். நிறைய பேருக்கு அஸ்திபாரத்துக்கு மேலே இருக்கிறதான் வெந்து போகும். சிலவனுடைய நியாய தீர்ப்பில் அஸ்திபாரமே வெந்து போயிடும். இல்லை, அஸ்திபாரங்கிறது தேவனுடைய மூலபதேசம், அடிப்படையாக இருக்கிற மனசாட்சி. அந்த அஸ்திபார கல்லே வெந்து போயிடும். அஸ்திபார கல் வந்தால் என்ன ஆகும்? எல்லாம் வெடித்து சிதறிடும். ஆனால் இங்கே வந்து அஸ்திபாரம் நல்லா இருக்குது, அஸ்திபாரத்தில் பிரச்சனை இல்லை. அஸ்திபாரத்துக்கு மேலே கட்டினது தான் வெந்து போகுது. தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது என்னாகன்னா அஸ்திபாரமே வெந்து போகுது. இப்போ இது இருதயத்திலேருந்து வர நியாய தீர்ப்பில் தான் நம்ம கட்டினதெல்லாம் வெந்து போகுது. ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்புன்னு வருது, அது வந்தாச்சுன்னா அது அஸ்திபாரத்தையே வேக பண்ணும், அது வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். அது நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. அதனால் வந்து நாம் நம்முடைய இருதயத்தில் எவையில் அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம், அந்த அஸ்திபாரத்தின் மேலே என்னென்ன வச்சு கட்டியிருக்கிறோம், அழிஞ்சு போகிற காரியத்தை வச்சு கட்டியிருக்கிறோமா அல்லது அழியாத பொருள் மேலே வச்சு கட்டியிருக்கிறோமா அப்படின்னா தங்கம் வெள்ளி பொண்ணு இதெல்லாம் அழியாது. அதனால தான் இன்றைக்கி அதுக்கெல்லாம் விலை, எப்படி தீயில போட்டு வந்தாலும் உருமாற்றம் அடைஞ்சு வந்தாலும் அதுக்கு ஒரு விலை இருக்குது. அப்படி வந்து நம்ம நித்திய ஜீவ வார்த்தைகளை வைத்து நாம் அஸ்திபாரத்தின் மேல் கட்டினவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உலகத்தில் அழிஞ்சு போகிற காரியங்களை வச்சு நாம் அஸ்திபாரம் போட்டு கட்டியிருந்தால் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் அஸ்திபாரம் மட்டாவது மிஞ்சும். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்பொழுது அஸ்திபாரத்துக்கு மேலே இருக்கிறதும் வெந்து போயிடும், அஸ்திபாரமும் கூட வெந்து போயிடும். அது அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். அப்படியாக நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் நாம் அஸ்திபாரம் போட்டிருக்க வேண்டும். அது கிறிஸ்துவாகிய மூளைக்கல்லின் மேல் நாம் அஸ்திபாரம் போட்டவர்களாக இருந்தால் நாம் ஒரு காலமும் இடறி விழமாட்டோம். அதனால் நித்திய ஜீவ வார்த்தைகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையை கட்டும்போது நாம் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள். உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகள் நம்பிக்கை வைத்து நாம் கிறிஸ்துவை பின்பற்றினால் நம் வந்து மணல் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள். அப்படி கஷ்டம் துன்பம் சோதனை வரும்பொழுது நம்மளால் தாங்க முடியல அப்படின்னா நம்முடைய அஸ்திபாரம் மணல் மேல் போட்டது அல்லது புழுதியின் மேல் போட்டது. நாம் வந்து கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை நினைத்திருக்கும் போது நம்மளுக்கு துன்பம் கஷ்டம் வரும்பொழுது நாம் அதை தாங்கி கொள்ள முடியும். காரணம், தேவன் நம்ம கூட இருந்து அது எப்படி தாங்கி கொள்ள முடியும், எப்படி மேற்கொள்ள முடியுங்கிற ஆலோசனை நம்ம கொடுப்பார். ஆகவே புத்தியுள்ள மனுஷனைப் போல நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி நாம் அவைகளின்படி வாழ்ந்தால் நாம் கண்மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல உயரமான இடத்துல இருப்போம்.
ஆமாம்,
ஆமாம், அஸ்திபாரம் இவனுக்கு வேகலை. அஸ்திபாரத்துக்கு மேலே கட்டினதெல்லாம் வெந்து போச்சு, ஆனால் அஸ்திபாரம் வேகலை இவனுக்கு. அப்படின்னா இவன் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஆனால் அவன் கட்டினதெல்லாம் வெந்து போச்சு. அப்படின்னா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்துருக்கிறான். வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா சோதனை கஷ்டம் வரும்போது அவனால் தாக்கு பிடிக்க முடியாமல் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடறி விழுந்துட்டான் அல்லது செத்து போயிட்டான். ஆனால் திரும்பவும் அவன் வந்து கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஸ்திபாரமே வெந்து போச்சுன்னா அவன் திரும்பவும் ரட்சிக்கப்பட்டு நல்ல காரியங்களை செய்ய முடியாது. அப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து எத்தனை தடவை மனம் திரும்பினாலும் அவனுக்குள்ளே அந்த அஸ்திபாரம் இருக்கணும். அஸ்திபாரம்னா மனசாட்சி உயிரோடு இருக்கணும். மனசாட்சி உயிரோடு இருந்தால் அவன் திரும்பவும் ரட்சிக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கட்டினது வெந்து போச்சு, அவனும் ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் ஆகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் அப்படின்னு அஸ்திபாரம் வேகலை இங்கே. அதனால தான் வந்து கட்டினது தான் வெந்து போச்சு, அக்னியில் ஆகப்பட்டு தப்பினது போல் இருக்கிறான், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னா திரும்பவும் ரட்சிக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்குள்ள மனசாட்சி உயிரோடு இருந்தால் மட்டும்தான் ரட்சிக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மனசாட்சியும் செத்து போச்சுன்னா வாய்ப்பே இல்லையே. மனசாட்சின்னு சூடுண்ட பொய்யர்னா அவனுக்கு அஸ்திபார கல் வெந்து போச்சு. அஸ்திபார கல் வெந்து போச்சுன்னா அவனுக்கு என்ன ஆலோசனை சொன்னாலும் அவனை மனம் திருப்ப முடியாது. அவன் செஞ்சதே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பான். அதனால் இப்போ வந்து அஸ்திபாரத்தை போடுறது வந்து கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடுறதான் புத்தி உள்ள மனுஷன், மணல் மேல் அஸ்திபாரம் போட்டவன் புத்தி இல்லாத மனுஷன். இப்படி அஸ்திபாரம் எதில் போட்டிருந்தாலும் அஸ்திபாரத்தின் மேலே இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போனாலும் அவன் வந்து அஸ்திபாரம் நினச்சிருந்தா அவன் திரும்பவும் ரசிக்கப்படுறதுக்கு மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து அவன் கட்டினது தான் வந்து போச்சு, ஆனால் அஸ்திபாரம் இருக்குது. அடுத்த வாரம் அஸ்திபாரம் வேகிறது எப்படி, அதேவனுடைய நியாயத்திருப்பினால மேலே இருக்கிறதும் வெந்து போகுது, அஸ்திபாரம் வெந்து போகுது. அது ரொம்ப ரொம்ப கொடுமை. அது தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் அநேகருக்கு இந்த கடைசி நாட்களில் வரப்போகுது. அது பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து நிறைய வசனங்கள் இருக்குது அதுக்கு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம கிறிஸ்துவனுடைய அஸ்திபாரத்தின் மேலே போட்டது வெந்து போனாலும் நம்ம அஸ்திபாரம் அப்படின்னா மனசாட்சி உயிரோடு இருந்துச்சுன்னா திரும்பவும் ரட்சிக்கப்பட்டு திரும்பவும் நம்ம புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியாக தேவன் நம்மை மனம் திரும்புவதற்கு நம்ம வந்து புதுப்பிக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போ ஏசாமெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை தான் கஷ்டப்பட்டு ஆண்டவரை தேடி மனமாறுதலை கண்டடையாமல் போனான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு அஸ்திபாரமே வந்து போச்சு. அப்படி வந்து இது ஆண்டவர் தான் செய்கிறது, இவன் மனுஷன் செய்கிறது இல்லை. மனுஷன் செய்கிறது என்னென்னா அஸ்திபாரத்தின் மேலே பூமிக்குரிய காரியங்களை கட்டிடுவான். கட்டிட்டு அது தேவனுடைய நியாய தீர்ப்புனா கஷ்டம் துன்பம் சோதனை வரும்போது அது அழிஞ்சு போயிடுது. அப்போ அஸ்திபாரம் நினச்சிருக்கும் போது என்ன பண்ணுறான், பரவாயில்ல நம்மளுக்கு இந்த நம்பிக்கையாவது இருக்குதே, இனியாவது நம்ம நல்லது செய்யலாம், இப்போ இருந்தாவது மனம் திரும்பலாம் அப்படிங்கிற அந்த குற்றமுள்ள மனசாட்சி அவர்களை உணர்த்தும் போது அவர்கள் மனம் திரும்பி திரும்பவும் புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள். ஆனால் அந்த மனசாட்சியும் செத்து போச்சுன்னா, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களாக இருந்தால் அவங்கள புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அது வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பில் இது வந்து பாதாளத்தினுடைய அக்னியினால தான் இந்த அஸ்திபாரத்தின் மேலே இருக்கிறதெல்லாம் வேகுது. ஆனால் அஸ்திபாரம் வேகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனிடத்துலேருந்து அக்னி வந்து அஸ்திபாரத்தை வேக வைக்குது. ஏன்னா அஸ்திபாரங்கிறது கல், இப்போ அஸ்திபாரத்துக்கு மேலே இருக்கிறது புல்லு வைக்கோல் மரம் இப்படி தான் இருக்குது. ஆனால் அஸ்திபாரங்கிறது கல், கல்லை வேக வைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான அக்னி தேவைப்படும். அப்போ எப்படிப்பட்ட அக்னி இருக்குன்னு பாருங்க, பயங்கர அக்னி இருந்தால் தான் அந்த கல்லையே வேக வைக்க முடியும். அது தேவனுடைய கரத்துலேருந்து அந்த அக்னி வருது. அப்படி அனைவருக்கு இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் அனுப்ப போகிறாரு. அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நாம் கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கட்டி இருக்கிறோம், அது நினச்சிருக்குதா வெந்து போச்சா அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியும். நாம் வெந்து போனவர்களாக இருந்தால் நாம் திரும்பவுமாக கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்டு நாம் நல்ல காரியங்களை செய்து நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.